அடிப்படை வேதாகம சத்தியங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சகோதர சகரியா புன்னன் அவர்கள் வழங்கும் 23வது வேத பாடம், சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். இன்றைக்கு கிறிஸ்து சிலுவிலே முடித்த பணியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அவர் மரிக்கும் பொழுது அவர் இந்த பணியை முடித்தார். அநேக கிறிஸ்தவர்களுக்கு அவர் என்ன பணியை முடித்தார் என்று தெரியவில்லை. கிறிஸ்து சிலுவிலே மரித்த பொழுது பல காரியங்கள் நிறைவேற்றப்பட்டது. அவர் மரிக்கும் பொழுது அவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார். 6 மணி நேரம் சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதன் முடிவிலே இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அதை நாம் யோவான் 19:30 வாசிக்கிறோம். முடிந்தது என்று சொன்னார். எது முடிந்தது? பல காரியங்கள் முடிந்தது என்று சொல்லலாம். முதலாவதாக ரட்சிப்பின் கிரியை அல்லது ரட்சிப்பின் பணி முடிந்துவிட்டது. மனிதனுடைய பாவங்களுக்குள்ள அந்த விலைக்கரியம், மனிதனுடைய குற்றத்திற்கு உரிய கனியம், தேவனுடைய பிரமாணத்திற்கு மனிதன் கொடுக்கக்கூடிய கடன், அது செலுத்தப்பட்டு ஆயிற்று. அந்த கடன் பத்திரம் ரத்து செய்யப்பட்டது, கிழித்து எறியப்பட்டது. இதுதான் முதல் முக்கியமான முதலாவதான காரியம். கொலோசியர் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 14 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அந்த கடன் பத்திரத்தை அவர் ரத்து செய்து விட்டார், நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள், வார்த்தைகளிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் நாம் தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய ஒரு கடனாய் இருக்கிறது. தேவனுடைய பிரமாணத்திற்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். நாம் அதிலே குற்றமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து நமக்காக அவர் மரித்தபடினாலே அந்த கடனை அவர் செலுத்தினார். அந்த தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் சிலுவையில் மரித்த மரணத்தை அவர் பார்ப்பதற்கு இன்னொரு கோணம், நமக்கு என்று இருக்கக்கூடிய அந்த பாவத்திற்குரிய தண்டனை. பரிசுத்தமான தேவன், பாவத்தை பார்க்க முடியாத தேவன், அவர் பரிசுத்தமானவர், அவர் நீதிபதியானவர், அவர் நம்மை விட்டுவிட முடியாது. ஏன் தேவன் நம்மை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். நாம் மனம் திரும்பினால் ஏன் அவர் எப்படியே விட்டுவிடக்கூடாது, ஏன் மறிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது நீதியுடைய அஸ்திபாரத்தையே அசைப்பதாகும். என்னுடைய தகப்பன், நீ குற்றம் செய்தாலும் உன்னை விட்டுவிட்டேன் என்று சொல்லி என்னுடைய அப்பா நீதிபதியாக இருக்கிற சொல்லிவிட்டால் அவர் அந்த நீதிமன்றத்தினுடைய நீதியின் அடிஸ்தானத்தை அதை அழித்து விடுகிறார். தேவன் அவர் அந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்குரிய தண்ட தொகை அவரே கட்டிவிட்டு மகனை தண்டிக்கவும் செய்தார், அதே சமயத்தில் மானுக்கு நேசிக்கவும் செய்தார். ஆகவே மனிதன் அந்த தேவனிடத்தில் வந்து பிரிக்கப்பட்டான். அதுதான் மரணம், அதுதான் பாவத்துக்குரிய தண்டனை. அதற்கு பிறகு அவர் மனித அவதாரத்தில் இந்த பூமியில வந்தார். அந்த தண்டனையை தாம் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவர் சிலுவையிலே 3 மணி நேரம் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பிதாவோடு கூட இல்ல உள்ள அந்த உறவு முறிக்கப்பட்டது. அந்த பிதாவோடு உள்ள ஐக்கியம் முறிக்கப்பட்டது. ஆகவே தான் அவர் என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று கேட்கிறார். அவர் ஒரு காலம் தேவனை அவர் பிதா என்றுதான் எப்பொழுதும் அழைத்தார். ஆனால் இப்பொழுது தேவனை தேவனே அவர் அழைக்கிறார். ஏன் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தினுடைய நியாயாதிபதி அவர் இப்பொழுது அவரை கைவிட்டு விட்டார் என்றால் நம்முடைய பாவம், நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். 3 மணி நேரம் அவர் கைவிடப்பட்டார். கிறிஸ்து ஒரு நித்தியமான ஒரு நபராக இருக்கு அப்படின்னாலே அந்த 3 மணி நேரங்களிலே நம்முடைய முழு மனித வர்க்கத்தினுடைய நரகத்தினுடைய தண்டனையை அவர் சுருக்கி அதை அவர் அனுபவித்தார். ஆகவே தான் வானம் இருளடைந்தது என்று வாசிக்கிறோம். சூரியன் தன் ஒளியை கொடுக்கவில்லை, இந்த பூமியானது அதிர்ந்தது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் மனிதனுடைய பாவத்திற்கு தண்டனை அவர் எடுத்துக்கொண்டார். இதுதான் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய முதலாவது காரியம், முடிந்தது என்று சொல்கிறார். அந்த தண்டனை அவர் எடுத்துக்கொண்டார். அதற்கு பின்பு அவர் பிதாவே என்று சொல்கிறார். பிதாவே, உன்னுடைய கரத்திலே என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மீண்டும் ஆய் தேவனே என்று கூப்பிட்டு அவர் இப்பொழுது பிதாவே என்று கூப்பிடுகிறார். அவர் அப்பொழுது பரதேசிக்கு நேராக சென்றார். ஆனால் சிலுவிலே நிறைவேற்றப்பட்ட இன்னொரு காரியம் உண்டு. அதே நேரத்தில் அதைத்தான் அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் 2:15. அதிகாரங்கள், துறைத்தனங்கள் இவருடைய இவர்களை அதிகாரங்கள் உறிந்து விட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். பிசாசு மனிதனை தன்னுடைய அடிமையாய் மாற்றிக்கொண்டது ஏதேன் தோட்டத்திலே. ஆதாமும் ஏவாளும் பிசாசுக்கு வணங்கி விட்டார்கள். இதைத்தான் நாம் ஏதேன் தோட்டத்திலே நடந்ததாக நாம் பார்க்கிறோம். ஏவாள் இடத்துல பிசாசு என்ன சொன்னு சொன்னால், நீ தேவனுக்கு வணங்குவதை பார்க்கலாம், என்னை வணங்கு, தேவன் இந்த மரத்தின் கனியை பசிக்க வேண்டாம் என்று சொன்னார். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ அந்த கனியை புசி, இப்பொழுது யாருக்கு நீ வணங்க போகிறாய்? இப்பொழுது யார் உனக்கு ராஜாவாக மாற்றப் போகிறாய்? ஏவாள் சொன்னாள், உன்னையே நான் என் ராஜாவாய் மாற்றிக்கொள் என்று பிசாசிரியர் சொன்னார். நீ என்ன சொல்லுகிறாய், அதை செய்கிறேன், நான் வணங்குகிறேன் என்று சொன்னான். ஆதாமும் அதையே செய்தார். அந்த நேரத்திலிருந்து மனுஷ வர்க்கமானது பிசாசை தங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டது, அவளுடைய அதிபதியாக ஏற்றுக்கொண்டது. அவன் இந்த மனித வர்க்கத்திலே உண்டாக்கின சீரழிவை நீங்கள் பாருங்கள். இந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயேசு வரும்பொழுது அவர் அந்த அதிகாரம், அந்த ராஜ்யத்துவத்தை மீண்டுமாய் உரிமை கோரும்படியாக அவர் வருகிறார். தேவனோடு கூட மனிதனுக்குள்ள உறவிலே தேவன் இப்படித்தான் மனிதனை உண்டாக்கினார், அவர் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று. ஆகவே இப்பொழுது இந்த சாத்தான், இந்த பொய்யான அதிபதியாகிய சாத்தானுக்கு மனிதன் மேல் இருந்த அதிகாரத்தை அவர் நீக்க வேண்டும். ஆகவே இயேசு சிலுவிலே மரிக்கும் பொழுது அவர் பிசாசின் அதிகாரத்தையும் தோற்கடித்தார். சிலுவிலே அதை தோற்கடித்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். மனிதனை தீங்கு செய்யும்படியாக அவன் வைத்திருந்தக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் அவர் உரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 2:14 வசனத்தில் சொல்லுகிறோம், அவர் மரணத்திலே பங்கு கொண்டார். ஏனென்று சொன்னால் சாத்தானை அதிகாரமற்றவனாய் மாக்கும்படியாக, வல்லமேற்றவனாய் மாக்கும்படியாக. சாத்தான் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறான், அவன் கொல்லப்படவில்லை. ஆனால் அவனுடைய சர்வாயுதங்கள் உரியப்பட்டு விட்டது, அவன் வல்லமேற்று போய்விட்டான். அவனுக்கு மரணத்தின் மேல் வல்லமை இருந்தது, ஆனால் இனிமேல் அவனுக்கு வல்லமை இல்லை. எபிரேயர் 2:16 வாசிக்கிறோம், அந்த நேரம் வரை மரணத்தின் மேல் அதிகாரியா இருந்த அந்த பிசாசு அந்த அதிகாரத்தை நீக்கிவிட்டார், அதை உடைத்து விட்டார். இப்ப இனிமேலும் பிசாசுக்கு வல்லமே இல்லை, எந்த மனிதன் மேலும் அவனுக்கு எந்த சக்தியும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த மனிதனுக்கும் அந்த வல்லமை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ராஜாவா உங்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பிசாசு தான் உங்கள் வாழ்க்கையிலே ராஜாவா இருக்கிறான். உங்கள் மீதும் உங்கள் குடும்ப மீதும் உங்களுடைய தொழில் மீதும் அவனுக்கு அதிகாரம் இருக்கும். அவன் உங்களை தொழிலை அழித்து போடுவான் என்று சொல்லவில்லை, உங்களுடைய தொழிலை செழிக்க பண்ணுவான். அப்பொழுது தேவனுக்கென்று உங்களுக்கு நேரம் இருக்காது. அவனுடைய நோக்கம் எல்லாம் உன்னை ஏழையாக்குவதல்ல, ஆனால் ஏதாவது ஒரு வழியிலே தேவனை நீங்கள் சேராமல் இருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய தொழிலை அவன் சிறக்க செய்வான், தொழிலை மேம்பாட்டை கொடுப்பான். அப்படியானால் நீங்கள் தேவனை சேர மாட்டீர்கள். நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பான், எந்த ஒரு வியாதி உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஏனென்றால் வியாதியானது மக்களை தேவனிடத்தில் எடுத்துச் செல்கிறதா இருக்குது, தரித்திரம் தேவனிடத்திலே மக்களை எடுத்துச் செல்கிறது. ஆகவே பிசாசு வந்து உங்களை தரித்திரனாகவோ அல்லது வியாதிப்பட்டவனாக மாற்றுவான் என்ற எண்ண வேண்டாம். அப்படியானால் அவர்கள் தேவனிடத்தில் போய்விடுவார்கள். அவன் உங்கள் வாழ்க்கையிலே நித்திய நித்தியமாக நரகத்தில் அவனோடு கூட நீங்கள் நேரத்தை செலவு செய்ய வேண்டும், அந்த அக்கினி கடலில் செலவு செய்ய வேண்டும் என்றுதான் சாத்தான் விரும்புகிறான். ஆகவே அவனுடைய நோக்கமானது ஒரு சொகுசான வாழ்க்கையை நீங்கள் வைத்திருப்பதிலிருந்து தடுப்பதில்லை, ஆனால் தேவனிடத்தில் நீ நெருங்கி வருவதை அவன் தடுக்க வேண்டும். அதுதான் அவனுடைய நோக்கம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவை ராஜாவாக தெரிந்து கொள்ளாவிட்டால் பிசாசு தான் உங்கள் வாழ்க்கை ராஜாவாக இருப்பான். ஆகவே கிறிஸ்து சிலுவையில் என்ன அவர் நிறைவேற்றினார்? முதலாவது நம்முடைய பாவத்திற்கு தண்டனை, இரண்டாவதாக அவர் நம் சாத்தானுக்கு நம் மீது இருக்கக்கூடிய வல்லமையை அவர் நிராகரித்தார். அது முடிந்தது என்று சொல்கிறார். இனிமேலும் பிசாசுக்கு இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய ஆண்டவராக தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு மீதும் எந்த வல்லமையும் சாத்தானுக்கு இல்லை. ஆகவே இதை நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியம். பழைய ஏற்பாட்டிலே நாம் யாருமே சாத்தானை எதிர்கொண்டதாக நாம் வாசிக்கவில்லை. முதல் நீதிமானாகிய மனிதன் ஆபேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரை யாருமே சாத்தானை எதிர்கொள்ளவில்லை. அவர்கள் எதிர்கொண்ட சத்துருக்கள் எல்லாரும் மனுஷீக சத்துருக்கள் தான், மனுஷர்கள் தான். அவர்கள் பெலிஸ்தியர்கள், மீதியானியர்கள் போன்றவர்கள். ஆனால் இயேசு வந்தவுடனே அவர் தொடர்ந்து எப்பொழுதுமே சாத்தானோடு கூட ஒரு மோதலிலே தான் இருந்தார். தேவாலயத்தில் பேய் பிடித்தவர்கள், அங்கே இதுவரை எவ்வளவு ஆண்டுகளாக வசதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள், பரிசேயர் பிரசங்கிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க ஆரம்பித்த உடனே அந்த பேய் பிடித்தவர்கள் எல்லாம் தொந்தரவு செய்யப்பட்டார்கள். அவர்கள் சலனம் அடைந்தார்கள். ஏனென்றால் இப்பொழுது தங்களுடைய ராஜ்யத்தை அசைக்கக்கூடிய ஒருவர் வந்துவிட்டார். அதை பிசாசுகள் அறிந்திருந்தன. பரிசேயர்கள் அங்கே சாத்தானுடைய ராஜ்யத்தை அசைக்க முடியாக வரவில்லை. ஆகவே பரிசேயர்கள் இருந்ததான அந்த ஆராதனைகளிலே சாத்தான் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் இயேசு வந்தவுடனே அங்கே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. தேவாலயத்திலே சாத்தான் பிரச்சனை ஆரம்பித்து விட்டான். இப்பவும் அப்பவுமாக பேய் பிடித்தவர்களை அங்கே அனுப்பி அங்கே அந்த கூட்டங்களை தொந்தரவு செய்வான். ஆனால் இயேசு எப்பொழுதுமே பிழைகளை துரத்தினார். இயேசு சொல்கிறார், மத்தேயு 12:12 அவர் சொல்கிறார், நான் பிசாசுகளை நான் பேய்களை மத்தேயு 12:28, நான் என்னுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்கிறார். நாம் மீண்டும் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு தம்முடைய ஊழியத்தை ஒரு மனிதன் என்ற ரீதியில இருந்துதான் அவர் அந்த ஊழியத்தை செய்கிறார். அவர் சோதனை ஜெயித்தது மனிதன் என்ற நிலைமையிலே அவர் பிசாசுகளை விரட்டுவதும் அவருடைய தேவன் என்ற வல்லமினாலே அல்ல, அவர் மனிதனாக தான் இருந்து அவர் துரத்துகிறார். மத்தேயு 12:28 நாம் வாசிக்கிறோம், பரிசுத்தாவினுடைய வல்லமினாலே அவர் துரத்துவதாக சொல்லுகிறார். தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவினாலே அந்த வல்லமினாலே பேய்களை விரட்டினார், பிசாசுகளை துரத்தினார். இதன் மூலமாய் அவர் தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது பூமிக்கு என்று சொல்லி அவர் நிரூபிக்கிறார். அதுவரை தேவனுடைய ராஜ்யம் அந்த பூமிக்கு வரவில்லை, பூமிக்குரிய ராஜ்யம் தான் இருந்தது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்திலே பூமிக்குரிய ராஜ்யம் தான் இருந்தது. அவர்களால் பிசாசை தோற்கடிக்கவில்லை. அவர்கள் கானானியரை தோற்கடித்தார்கள், பெலிஸ்தியரை தோற்கடித்தார்கள். ஆனால் இயேசு வந்தபொழுது அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தார். கீழே யாருக்கெல்லாம் வேண்டுமோ அதை அவர் கொண்டு வந்தார். அது பிசாசுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நேரடியான ஒரு மோதல் ஏற்பட்டது. பரிசுத்தாவின் வல்லமையினால பிசாசுகள் விரட்டப்பட்டன. இப்பொழுது இயேசு பரத்துக்கு ஏறி சென்றார். ஆனால் இங்கே பூமியில இப்பொழுது அவருக்கு வேறு ஒரு சரீரம் இருக்கிறது. அவருக்கு இயல்பான ஒரு சரீரம் இந்த பூமியிலே கலிலேயே அவரை நடந்து கொண்டிருந்த பொழுது இருந்தது. இப்பொழுது அவருக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது. அதுதான் சபை, அது ஜனங்களுடைய சபை. அவரை நம்பிக்கை வைத்து தங்களுடைய வாழ்க்கையில் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட மக்களுடைய கூட்டம். இந்த ஆவிக்குரிய சரீரத்தின் மூலமாக கிறிஸ்து தம்முடைய இயல்பான சரீரத்தில் என்ன செய்தார் அதையே இப்பொழுதும் செய்ய விரும்புகிறார். உங்களுக்கு தெரியுமா, இதுதான் சபையினுடைய ஊழியம். நாம் அப்போஸ்தலர் நடுவில் 2 என்ன வாசிக்கிறோம், 1 லூக்கா அப்போஸ்தலர் நடுவில் எழுதுகிறார். அவர் ஏற்கனவே எழுதின லூக்கா சுவிசேஷத்தை இங்கே அடிக்கோடிட்டு காண்பிக்கிறார். அதை முதல் தொகை எழுதப்பட்டதன முதல் புத்தகம் என்று சொல்கிறார். தியோப்பிளுக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்று சொல்கிறார். இயேசு செய்யவும் உபதேசிக்கவும் செய்த காரியங்கள். ஆக இப்பொழுது அவர் எழுதக்கூடிய புதிய பிரபந்தம் என்ன? வெளிப்படையாக இயேசு தொடர்ந்து அவர் என்ன செய்ய எதை தொடர்ந்து செய்கிறாரோ, எதை தொடர்ந்து போதிக்கிறாரோ அதை அவர் சொல்கிறார். ஆகவே இயல்பான சரீரத்திலே அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இப்பொழுது ஆவிக்குரிய சரீரத்திலே பெந்தகோஸ்து நாளிலே கண்டுபிடிக்கப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து அவர் போதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை நாம் இப்படி சொல்லலாம், கிறிஸ்துவனுடைய நடவடிக்கைகள் என்று சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவனுடைய நடவடிக்கைகள் என்று சொல்லலாம். அவருடைய ஆவிக்குரிய சரீரத்தின் மூலமாக சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் என்று இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவனுடைய நடவடிக்கைகள், அவருடைய இயல்பான சரீரத்தில் இருந்த நடவடிக்கைகள். இயேசு செய்யவும் உபதேசிக்கவும் சொன்ன காரியங்கள் அது லூக்கா சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தொடர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் தம்முடைய சபை மூலமாக என்ன செய்ய விரும்புகிறார்? பேய்களுடைய பிசாசுகளுடைய உறவில் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? பிசாசுகள் ஜனங்களை தாக்குகிறது, அவர்களை துன்புறுத்துகிறது. இன்றைக்கு சபையிலே அப்படிப்பட்ட மக்கள் வரும்பொழுது அவர்களில் இருக்கக்கூடிய பிசாசுகள் விரட்டப்பட வேண்டும். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வருகிறதோ அங்கே அவர்களை தொந்தரவு செய்ய முடியாத பிசாசுகள் வருகிறது. ஆனால் அவங்க நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால் சாத்தான் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான். சாத்தான் தான் தோற்கடிக்கப்பட்டான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை. அவன் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான், ஆனால் இன்னும் உங்கள் மீது அவனுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை அவன் காண்பிக்க விரும்புகிறான். நீங்கள் அறியாமலே இருக்கும்படியாக அவன் விரும்புகிறான். அப்பொழுது அவன் உங்களை தொடர்ந்து கட்டுக்குள்ளாக வைத்திருக்க முடியும். ஆகவே தான் நம் வேதவசனங்களை அறிந்து கொள்வது அவ்வளவு முக்கியமா இருக்கிறது. நமக்கு இந்த வேதவசனம் என்ன போதிக்கிறது என்று சொன்னால், சாத்தான் சிலுவிலே தோற்கடிக்கப்பட்டான். இன்றைக்கு யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம், 4 7 வசனத்தில் வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுத்திருங்கள், முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படுத்திருங்கள், பிறகு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால், என்னுடைய முழு வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்குமானால், கீழ்ப்படிந்திருக்குமானால், அவருடைய ஆளுகையின் கீழே நான் ஒரு பிசாசுக்கோ ஒரு பேய்க்கோ நான் இயேசுவின் நாமத்தில் நிற்கும் பொழுது அவன் கண்டிப்பாக ஓடுவான். நான் அதை நம்புவேன். கிறிஸ்து அவனை சிலுவையிலே தோற்கடித்தார் என்று நான் நம்பினால் என்னுடைய மனசாட்சி தூய்மையா இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில பாவத்தை நான் அனுமதித்திருந்தால், நான் தன் உணர்வுள்ள பாவத்தை என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியிலே அனுமதித்திருந்திருப்பேன் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாவம் இன்னும் அது சரி செய்யப்படவில்லை என்று சொன்னால், பிசாசுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இடத்தை நான் கொடுத்திருக்கிறேன், அவன் எனக்கு அவன் கதவு வழியாக உள்ளே வந்து ஒரு காலை வைத்து விட்டான். அப்படியானால் உங்களுக்கு பிசாசின் உள்ள எந்த அதிகாரம் இருக்காது. நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடவில்லை என்று சொன்னால் பாவ பிசாசின் உள்ள உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்று உங்கள் உள்ளத்திலேயே அவன் தன் காலை வைத்து பதித்து விட்டான். இயேசு நாமத்தினாலே நீங்கள் அவனை விரட்டினாலும் அங்கேதான் அந்த பிசாசு இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய மனசாட்சி தூய்மையா இருக்கிறது, தேவனோடு மனிதனோடு எல்லா காரியத்திலும் நீங்கள் சரி செய்து விட்டீர்கள், கிறிஸ்து எல்லா பாவங்களும் உங்களை சுத்திகரித்து விட்டார், நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறீர்கள், யார் மீதெல்லாம் நீங்கள் பூமியிலே காயப்படுத்தீர்கள் அவர்தெல்லாம் மன்னிப்பு கேட்டு விட்டீர்கள், தவறா எடுத்திருந்தால் திருப்பி செலுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மனசாட்சி தூய்மையா இருக்கிறது. அப்பொழுது அதோடு கூட நீங்கள் தேவனுக்கு நீங்கள் அடங்கி இருக்கிறீர்கள், முழுமையாக நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அப்படியானால் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பிசாசை நீங்கள் எதிர்க்கும் பொழுது அவன் ஓடித்தானாக வேண்டும். ஆகவே இதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. என்னவென்றால் சாத்தான் சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டான். இதை நீங்கள் நம்பியிருந்தால், மனசாட்சியிலே நீங்கள் சுத்தமாயிருந்தால், இங்கு இருக்கக்கூடிய புதிதாக இருந்த விசுவாசியும் கூட சாத்தானுக்கு மேல் அதிகாரம் உனக்கு உண்டு இயேசுவின் நாமத்தினாலே. நான் இன்னொன்றை உங்களுக்கு சொல்கிறேன், பிசாசு ஒரு காலம் அவனை பார்த்து அவன் தோற்கடிக்கப்பட்டான் சிலுவிலே என்று சொல்வதை அவன் விரும்பவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 12 வாசிக்கிறோம். நாம் சாத்தான் பூமிக்கு வரும்போதையும் சில மக்கள் அவனை மேற்கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். எப்படியும் ஜனங்கள் பிசாசை மேற்கொள்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வாசிக்கிறோம். அவரை சாட்சியின் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் சிலுவிலே சிந்தப்பட்டது. சாத்தானுடைய குற்றம் சாட்டுதலை நாம் அவனுடைய குற்றஞ்சாட்டுதலை நாம் மேற்கொள்ளுகிறோம். உங்களுடைய கடந்த கால தோல்வியுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய பாவரத்தை ரத்தத்தை சிந்திருக்கிறார் என்று நம்பும் வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ள முடியாது. அவருடைய எல்லா பாவங்களுக்கும் நிவாரணமாக தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். அப்படி நீங்கள் நம்பவில்லை என்று சொன்னால் சாத்தனுடைய குற்றச்சாட்டை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அது போதுமானதில்லை. ஆனால் என்னுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது நீக்கிவிட்டது என்று சொல்ல வேண்டும். நான் நீதிமானாக அறிக்கை செய்யப்பட்டிருக்கிறேன், அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரால் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தைரியம் இருக்கிறது. தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலே ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வாசிக்கிறோம். சபையிலே ஜனங்களுக்கு முன்பாக சாட்சி சொல்கிறார்கள், அது இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக இருப்பது. நீங்கள் பூமியின் கடைசி வந்து அவனுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டதான பின்னணி என்னவென்று சொன்னால், சாத்தானுக்கு நாம் சொல்லக்கூடிய சாட்சி. நீங்கள் சாத்தானை பார்த்து சொல்ல வேண்டும், உங்களை வாயினாலே அவன் அப்பொழுது கேட்பான். உங்களுடைய சிந்தைகளை சாத்தான் கேட்க முடியாது, ஆனால் தேவன் உங்கள் சிந்தைகளை கேட்க முடியும். தூதர்களால் கூட உங்களுடைய எண்ணங்களை கேட்க முடியாது. மனுஷர்கள் உங்கள் எண்ணங்களை கேட்க முடியாது. பிசாசுகள் பேய்கள் உங்கள் எண்ணங்களை கேட்க முடியாது. ஆனால் எண்ணங்களிலே ஜெபித்தால் பிசாசு கேட்க முடியாது. நீங்கள் உள்ளத்திலேயே உன்னை சொல்லிக் கொண்டால் பிசாசினால் அதை கேட்க முடியாது. ஏனென்றால் தேவன் அந்த சக்தியை அவனுக்கு அந்த வல்லமையை கொடுக்கவில்லை. அவன் மற்றவர்களுக்கு எண்ணங்களை போட முடியும், மக்களும் பேசி உங்களுக்குள்ளே ஒரு எண்ணங்களை போட முடியும். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் என்ன என்று அவன் கேட்க முடியாது. அது 1 Corinthians 2 மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணங்களிலே நினைக்கிறதை யார் ஆராய முடியும், அறிய முடியும்? ஆவியானவர் மட்டுமே எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடினாலே அவரே அறிவார். ஆகவே என்னுடைய வாயினாலே இப்பொழுது பிசாசனத்தில் பேச வேண்டும் நான் என்ன சொல்ல போறேன் என்பதை. நம்முடைய வாயின் சாட்சியை நாம் சாத்தானுக்கு சொல்ல வேண்டும். சாட்சியின் வசனம் என்னவென்று சொன்னால், நீ கல்வாரி சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டாய். நான் எப்பொழுதுமே ஒவ்வொரு நபரையும் எப்படி உற்சாகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், அதாவது கிறிஸ்துவ இடத்தில் ஒருவரை வழிநடத்தும் பொழுது நீங்கள் இப்படி அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பிசாசத்திலையும் பேசுங்கள் என்று நான் சொல்கிறேன். பிசாசை அவனுக்கு நேரடியாக பார்த்து சொல்லுங்கள், அவன் கல்வாரி சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டான். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் ஒரு ஸ்திரீயினிடத்திலே, எங்கள் வீட்டுக்களே ஒரு ஸ்திரீ வந்தார். நானும் என்னுடைய துணைவியாரும் அவர்களிடையே இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாது சொன்னோம். அந்த பிசாசை பார்த்து சொன்னேன், நீ சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டாய் என்று சொன்னேன். திடீரென்று அவள் என்னை பார்த்து தன்னுடைய முகம் மாறிவிட்டது, முக நாடி மாறுபட்டு விட்டது, அவருடைய குரல் மாறுபட்டு விட்டது. என்னை பார்த்து சொன்னார்கள், நான் சிலுவையில் தோற்கடிக்கப்படவில்லை, அவர்கள் பிசாசு பிடித்துள்ளார் என்றார்கள். எனக்கு அது தெரியாது. சரி, நீங்கள் ஒரு சாத்தானிடத்திலே எதிர்கொள்ளும் பொழுது சாத்தானிடத்திலே பேச வேண்டும். ஆகவே அந்த ஸ்திரீயின் உள்ளத்திலே இருக்கக்கூடிய சாத்தானிடத்திலே நான் பேசினேன். சாத்தானே, நீ சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டாய், நீ சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டாய், இயேசுவின் நாமத்தினால் இவளை விட்டு புறப்பட்டு போ என்று கட்டளையிட்டேன். ஆம்,
demons have got to respond to the name of Jesus.
பேய்கள் இயேசு நாமத்தினாலே சொல்லும்பொழுது அவைகள் பதில் சொல்லியாக வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் விசுவாசித்து நீங்கள் பேசும்பொழுது அவைகள் உடனடியாக போக வேண்டும். அந்த பேய் போய்விட்டது. அதற்கு பிறகு இந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னேன், இப்பொழுது பிசாசை பார்த்து சொல்லுங்கள், நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் இயேசு கிறிஸ்துவினாலே. அந்த ஸ்திரீ சொன்னார்கள், இப்பொழுது அவள் விடுதலையாகி விட்டார்கள். அந்த நாளிலே ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன். அது என்னவென்றால், பிசாசு ஒரு காலம் இதை கேட்க விரும்புவதில்லை. தான் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான் என்பதை அவன் கேட்க விரும்பவில்லை. நீங்கள் சில விளையாட்டுப் போட்டியில் தோற்கடிக்கப்பட்ட கதையை கேட்பதற்கு உங்களுக்கு விருப்பமா? இல்லை. நீங்கள் எந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிக்கிறீர்களோ அந்த கதையை பற்றி நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள். ஆனால் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டதான கிரிக்கெட் மேட்சோ ஃபுட்பால் மேட்சோ அந்த சம்பவத்தை நீங்கள் கேட்க உங்களுக்கு விருப்பமில்லை. அதே போல பிசாசுக்கும் தான் தோற்கடிக்கப்பட்டேன் என்கிற கதையை கேட்பதற்கு விருப்பமில்லை. ஆனால் அவனிடத்திலே இதை சொல்வது நமக்கு முக்கியம். நம்முடைய வாழ்க்கையை அது பலப்படுத்துகிறது. நம்முடைய எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த அற்புதமான சத்தியத்தை நாம் போதிக்க வேண்டும். இயேசு கல்வாரி சிலுவிலே முடிந்தது என்று சொல்லும் பொழுது பிசாசுடைய ராஜ்யமானது முடிந்து விட்டது. யாருக்கு என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. எல்லா மக்களுக்கும் அல்ல, டாம் டிக் அண்ட் ஹாரி எல்லாருக்கும் அல்ல. ஆனால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், நீங்கள் இயேசுவை உங்களுடைய தேவனை உங்கள் ராஜாவாக மீட்டு ஆக்கிக் கொள்ள வேண்டும் சொன்னால், பிசாசு தான் உங்களுடைய ராஜா. ஆனால் இயேசுவை உங்களுடைய ராஜாவாக ஆண்டவராக நீங்கள் ஆக்கிக் கொண்டால், நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால், பிசாசு உங்களுக்கு ராஜாவாக இருக்க மாட்டான், ஆண்டவனாக இருக்க மாட்டான். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய ஸ்தானம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் முற்றிலுமையாக விடுதலை அடைந்து விட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எபிரேயர் 2 நாம் வாசிக்கிறோம், பிசாசு தம்முடைய மக்களுக்கு பயத்தை, மரண பயத்தை கொண்டு வர விரும்புகிறான். அதுதான் மிகப்பெரிய பயம். பிசாசு நமக்கு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பயம், மிகப்பெரிய பயம் என்று சொன்னால் மரண பயம். மற்ற எல்லா பயங்களும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பயங்களும் நாம் என்ன சொல்லலாம் என்று சொன்னால், அது மரண பயத்தை காட்டிலும் கீழான நிலையில் உள்ள பயம். மிகவும் வல்லமையுள்ள பயம் என்னவென்று சொன்னால் மரண பயம். ஜனங்களுக்கு இந்த பயம் இருக்கிறது. மற்ற எல்லா உங்களுக்கு இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாம், எதிர்காலத்தை குறித்த பயம், தரித்திரத்தை குறித்த பயம், நோய் வந்து விடுமோ என்ற பயம், அதெல்லாம் அதற்கு கீழாக தான் வருகிறது. பிசாசு எப்பொழுதுமே உங்களுடைய உள்ளத்திலே பயத்தை கொண்டு வர விரும்புகிறான். அப்படியானால் அவர் உங்களுடைய வாழ்க்கையை அவன் கட்டுப்படுத்துவான். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று சொன்னால் பிசாசு உங்களை கட்டுப்படுத்துவான். உங்களுக்கு பிசாசுக்கு ஒரு பிடி கிடைக்கும். ஆகவேதான் நாம் ஒரு காலம் பயம் நம்முடைய உள்ளத்திலே வருவதற்கு அனுமதிக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால், பயம் என்பது விசுவாசத்தினுடைய நேர் எதிர்ப்பறம். எனக்கு தேவனிடத்தில் விசுவாசம் இருக்கிறது, தேவன் சர்வவல்லமை தேவனுடைய தகப்பனாய் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து சாத்தானை தோற்கடித்தார் என்று நான் நம்புவேன் என்று சொன்னால், பயம் எனக்கு இருப்பது என்பது கூடாத காரியம். எந்த காரியத்தை குறித்தும் எனக்கு பயம் இல்லை. நான் பதட்டத்தில் இருக்க மாட்டேன், அழுத்தத்தில் இருக்க மாட்டேன், சந்தேகத்தில் இருக்க மாட்டேன். தேவன் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்கிறார். ஆனால் பயம் என்னுடைய உள்ளத்தில் வருவதற்கு நான் அனுமதித்தால், பிசாசுக்கு எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு பிடி கிடைக்கிறது. எபிரேயர் 2:15 வாசிக்கிறோம், இந்த மரண பயத்திலிருந்து இயேசு நம்மை விடுதலையாக்க முடியாது வந்தார். என்று சொன்னால், பயம் என்பது அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது. மரண காலம் எல்லாம் அடிமைப்பட்டிருந்த நம்மை விடுதலையாக்க முடியாது என்று வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் பயந்து கொண்டிருந்த சொன்னால், தேவன் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிடியை கொண்டு வந்துடுவான். பிசாசு நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய பெரிய தீவிரவாதியாக இருக்கிறான். அவன் அந்த பயத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருவான், உங்களை கட்டுப்படுத்த விரும்புகிறான். அவன் ஆயுதங்களை கொண்டு வருவான். ஆனால் ஒரு ஆயுதங்கள் எல்லாம் ஒரு தீவிரவாதிகளை எடுத்து போட்டு விட்டால், அவன் உதவிட்டனாய் மாறிவிடுகிறான். ஆகவே பிசாசு இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் கல்வாரிசில் தோற்கடிக்கப்பட்டான். இயேசு மரித்த பொழுது இயேசு மரணம், பாதாளம், கல்லறை இவைகள் எல்லாம் அவர் வெற்றி சேர்ந்து மேலே அவர் ஏறினார். சாத்தானை தோற்கடித்தார். எல்லாம் அவருடைய கால்களுக்கு கீழாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். எபேசியர் 2 வாசிக்கிறோம், தேவன் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அவர் கிறிஸ்துவை தலையாக, நமக்கு தலையாக கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய சரீரமாயிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாயிருந்தால், சாத்தானும் பிசாசுகளும் எல்லாம் கிறிஸ்துவனுடைய கால்களுக்கு கீழாக இருக்கிறான். நாம் சரீரமா இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கும் கீழாக தான் இருக்கிறான் அவன். ஆகவேதான் ரோமர் 16:20 வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழாக நசுக்கி போடுவார். சீக்கிரமாய் அதை செய்வார். பார்த்தீர்களா? அவன் ஏற்கனவே சிலுவிலே தோற்கடிக்கப்பட்டான் 2000 ஆண்டுகள் முன்பதாக. இப்பொழுது அவன் நசுக்கப்பட போகிறான். அவனுடைய எல்லா வல்லமையும் எடுத்து போடப்படும். உங்கள் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா வல்லமையும் சக்தியும் எடுத்து போடப்படும். அவன் உங்களை பயமுறுத்த முடியாது. உங்களை அவன் நசுக்கப்பட போகிறான். பிசாசனுடைய இடம் நம்முடைய பாதங்களுக்கு கீழாகத்தான். அதுதான் பிசாசுக்கு தேவன் ஒதுக்கப்பட்ட இடம், தேவனால் ஒதுக்கப்பட்ட இடம். அவன் நம்முடைய தலை மீது உட்காரக்கூடாது. அது போல எதையும் செய்ய முடியாது. இந்த ஸ்தானத்தை கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு காலம் பயத்திலே வாழ மாட்டீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.